ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை பன்னிசை முறை தொடர்ச்சி. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஞானசம்பந்தருடைய பதிகங்களுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேர். திருநாவுக்கரசர் பாடியதுக்குத்தான் தேவாரம் பேர். சுந்தரர் பாடியதுக்கு பேர் திருப்பாட்டு என்று பேர். மாணிக்கவாசர் பாடியதுக்கு திருவாட்டு. அது என்னமோ கால வெள்ளத்துல மூன்று பேரும் பாடியதே தேவாரம் என்று வந்துவிட்டது. சரி, அதனால தப்பு ஒன்றும் இல்லை அல்லவா. இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணி இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருநாவுக்கரசர் நாம் பாடிய பாட்டு, இதை பாடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பதியத்தை படிச்சா புண்ணியம் உண்டு மாத்திரம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். யாரு? அப்பர். ஆனா சுந்தரரும் சம்பந்தரும் நான் பாடியது, ஆரூரன் பாடியது, திருஞான சம்பந்தன் பாடியது, இதை பாடினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் எழுதி வைத்தார்கள். இந்த அமைப்பு அதில் இருக்கிறது நிச்சயமாக. அப்பர் ஒரு இடத்துல கூட இப்படி திருநாவுக்கரசன் பாடியது, இதனை பாடினா உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பதியத்தை படிச்சுன்னா உனக்கு என்ன புண்ணியம் உண்டுன்னு ஒரு சில இடங்கள்ல சொன்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ இந்த என்ன புண்ணியம் பதிகத்தில் புண்ணியம் வருவதற்கு வழி சொன்னாரா, பாபம் வருவதற்கு இதே வழியை சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். அந்த திருப்பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவேன். நல்ல உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள். இது ஏழாவது நூற்றாண்டு தமிழ் ஆனதுனாலே எளிதில் விளங்குறதில்லை. இன்னைக்கு இருக்கிற தமிழ் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம் இல்லையா? வேண்டாம்.
உரையினில் வந்த உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் வரையில் நில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்திலித்தல் நிலைமில் வரை சிலையாக அன்று மதில் மூன்றரித்து வளர்கங்குள் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே வீரமோ கால வரை சிலையாக அன்று மதில் மூன்றரித்து வளர்கங்குள் நங்கை வருவ நிலையொலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே திரையோலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே தொழவே திரையோலி நஞ்சமுண்ட திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வத்திருநாரையூர்கை தொழவே தொழவே திரையோலி நஞ்சம் உண்ட திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர்கை தொழவே நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே கை தொழவே கை தொழவே
உரையினில் வந்த பாவம். உரை என்பது வாக்கிலிருந்து வருகிற சொல். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள். உணர்வு என்பது மனத்தினால் வருவது. உணர் நோய்கள் உம்ம செயல். செயல் என்பது உடல்னால வருவது. இந்த பாவத்தை மனத்தினால் செய்த பாவத்தையும் வாக்கினால் செய்த பாவத்தையும் செயல்னால செய்த பாவத்தையும் ஒரு வரையறைக்குள்ளையாவது அந்த பாவத்தை நீ செய்தியா? இல்ல. வரையறைக்கு அப்பாற்பட்டு மலை போல் அந்த பாவத்தை செய்துவிட்டார். அது தீர்வதற்கு வழி என்ன தெரியுமா? என்ன வழி தெரியுமா? திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கையால் தொழுது விடும். எவ்வளவு எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா? ஒரு அண்டாப்பால கொட்டு, ஒரு லட்சார்த்தனை பண்ணிவிடு, கையினால கும்பிட்டுறதா மனிதா? வரைவிக்கு அப்பால வரைவுக்கு அப்பாலையும் செய்து விட்டா இந்த பாவத்தை. இது போகணும்னா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை வணங்கிவிடு. எளிமை வழிபாடு, எளிமை வழிபாடுதான் தேவாரத்தில் மிகுதியாக உணர்த்தப்படுகிறது. அதனால வேற ஒரு வழிபாடு வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. எளிமை வழிபாடு எல்லாரும் செய்ய முடியும் என்ற கருத்துதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருநாரையூர் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டருக்கும் மேற்கே அந்த தலம் இருக்கிறது. நாரை வழிபட்ட தலம் அது. உங்களுக்கு தெரியும் கழுகு வழிபட்ட தலம். அந்த கழுகு நாம பார்த்தோம் ஒரு காலத்துல. இப்ப பார்க்க முடியுமா? முடியாது. அந்த கழுகு வந்த போதே சொன்னார்கள், பாவிகள் இங்க இருக்காதீங்கள், போய்விடுங்கள் சொன்னாங்க. இப்போ அது வரவே இல்லைன்னு சொல்லும் போது நாமெல்லாம் அப்படித்தான் என்ன வேண்டியிருக்கிறோம். அந்த கழுகு ரெண்டும் மகரிஷிகள் என்று சொல்லுவார்கள். அது அப்புறமா பார்த்துக்கணும். இந்த திருநார் இந்த நாரை வழிபட்ட தலம் அது. தூர்வாச முனிவர் சிவசிந்தனையில் இருக்கும் போது ஒரு துஷ்டன் அவரை போய் ஏதோ துன்பப்படுத்திருக்க, எப்போதுமே நல்லவர்களை துன்பப்படுத்துறதுதான் துஷ்டனுடைய வேலையே இல்லையா, அவன் செய்யற முதல் வேலை அதுதான், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆமா, நம்ம நாட்டுல அதுதான் இப்ப வளர்ந்து போயிருக்கிறது. ஆக இந்த துஷ்டன் அந்த அவர் சிவசிந்தனையை கலைத்தானா, நீ நாரையாக பிறக்க கடவுள் போ அப்படின்னு சாபம் விட்டார் தூர்வாச முனிவர். அந்த சாபம் போக வேண்டித்தான் திருநாரை ஒரே அந்த வழிபட்டானாம் இந்த நாரை. அதனாலதான் திருநாரையூர் என்று அதற்கு பேர். அந்த ஊரிலே தான் பொல்லா பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கிறது. அது எப்படி பொல்லாத பிள்ளையாருன்னு, பொல்லா பிள்ளையார். பொல்லாதன்னா உளியால் செதுக்கப்படாமல் தானே தோன்றியது, சுயம்பு என்று பொருள். அது எப்படியோ பொல்லா பொல்லான்னு பாருங்களா. இப்ப நம்ம நாட்டில் பாருங்க, அவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பேர் அதான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆமா, வெள்ளக்கட்டிங்கிறது வெள்ளக்கட்டிங்கிறான், என்னடா நமக்கு தூக்கி வாரி போடுது, இது சும்மா சாதாரணமா பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, டிவிலையும் அப்படிதான் வருது, ரேடியோலையும் அப்படித்தான் வருது, கேட்டா நமக்கு தூக்கி போடுது. இந்த கமா புல் ஸ்டாப்புக்கு எல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல. அது போட்டோம், நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஆமா, அப்படி ஆயிடுத்து தமிழ். ஆக பொல்லா பிள்ளையார் என்பது பொல்லா பிள்ளையார் என்றுதான் இருந்திருக்கணும், பொல்லா பிள்ளையார் என்று வந்துவிட்டது. தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்வான் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு நம்ம நாட்டில். இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கும், அது எடுத்து முடிவு பண்ணி விடுதுன்னா அதை அவனும் மாற்ற முடியாது. அரசன் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியும், அவனே செய்து தப்புன்னு கூட சொல்லிவிடுவான். அப்படித்தானே சொன்னான் சிலப்பதிகாரத்துல, நானும் அரசன் சொன்னான் பாத்தீங்களா இல்லையா. ஆனா கடவுள் எடுத்த முடிவில் தப்ப முடியாது. அதனால அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதுதான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விட்டுவிடு. ஆக அந்த பொல்லா பிள்ளையாரை ஒரு சிவாச்சாரியார் பூசை பண்ணி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு காரணத்தின், இதுக்கு ஆதாரம் திருமுறை கண்ட புராணம். ஆமா, நான் சொல்ற கதைக்கு ஆதாரம் உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்த திருமுறை கண்ட புராணம் தான் இதற்கு ஆதாரம். அந்த குருக்கள் ஒரு நாள் எங்கேயோ விடிய போக வேண்டிய ஒரு வேலை, அவருடைய பையன்தான் திருமகனார் தான் நம்பியாண்டார். நம்பி பிள்ளையாருக்கு பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு, அப்பா நம்பியாண்டார் நம்பி, நான் வெளியூருக்கு போறேன், நாளைக்கு அந்த பிள்ளையாரை நீ பூசை பண்ணிடு அப்படின்னு. அப்பா பூசை பண்றதுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டான். பெரிய பெரிய பெரியவனா இருந்தா கேட்டிருக்க மாட்டான், சின்ன பையன். கோயிலுக்கு போ, கிணத்திலிருந்து தண்ணியை முள்ளு, சாமி தலையில அதை ஊத்து, இங்க துணி இருக்கும் அதை எடுத்து கட்டு, சந்தனம் இருக்கும் எடுத்து பொட்டு போடு, பக்கத்துல அருகம்புல் இருக்கும் ரெண்டு எடுத்து கிள்ளி வையி, பூ இருந்தா எடுத்து வையி, அம்மா கொழுக்கட்டை செய்து கொடுப்பா அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட இந்த பையன், அப்பா இந்த கொழுக்கட்டையை நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றியப்பா, ஏப்பா அப்படின்னு கேட்டான். தூக்கி வாரிப்பு, சாமி சாப்பிடறதுக்குடா அப்படின்னு. சாமி சாப்பிடுமாப்பா அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவர் கொடுத்த போது அந்த பிள்ளையார் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இவர் என்ன பண்ணுவாரு, பையன் போய் கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடாருன்னு சொல்லுவதற்கு விருப்பப்படலை, சாப்பிடும் சொல்றதுக்கும் சொல்லுவதற்கு இல்லை. சாப்பிடாதுன்னு சொல்லுவதை விட சாப்பிடுவோம் சொல்றது ரைட் நினைச்சு சாப்பிடும்டா அப்ப என்ன சரிட்டான். அதனாலதான் வாரியார் சாமி அடிக்கடி மேடையில சொல்லுவார், சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற தகராறு எல்லாம் பேசாதீங்க, அதுக்கு அந்த பச்சை குழந்தைடைய நெஞ்சில் அது ஏறக்கூடாது, வீட்டுல இருக்கிற கட்ட நட்டங்களை குழந்தைகளை வச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சாமி. எவ்வளவோ சொன்னார் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் நாம கேட்கல. சரி அந்த குறுக்கள் போயிட்டார். மறுநாள் பையன் போனான், அவர் சொன்னபடியே தண்ணியை ஊத்தினா பொட்டு போட்டான், அருகம்புள்ள கிள்ளி வச்சான், அம்மா கொடுத்த இருந்தாச்சு எடுத்துக்கிட்டு அதுல கொழுக்கட்டை 10 கொழுக்கட்டை இருந்தது, அதை எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாமி அப்படின்னா. குழந்தை உள்ளம் இல்லையா, சாப்பிடுங்கன்னு சொன்னான். சாப்பிட்டு பட்டதில்லை. இந்த குருகளையா சாப்பிடும்படி சொன்னாரோ என்னமோ. நாம கோயில்லன்னா இப்ப பாக்குறோம், திறந்து காட்டி விட்டு ஒருவேளை இந்த பிள்ளையார எடுக்கணும்னு நினைச்சாலும் இவங்க எடுக்க விடுவாங்க. நான் அப்படி சொல்றேன்னு எந்த தவறா எண்ணி விடாதீர்கள். என்னுடைய குருநாதன் ஆகிய மதுரை சன்னிதானம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தமிழர் பாலை எடுத்துக்கொண்டு போய் பாதி பாலை ஒரு தமிழர்ல ஊத்தி வச்சுட்டு பாதி பாலை சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிப்பார், நைவேத்தியம் பண்ண பால்ல சுவை குறைச்சலா இருக்கும், நைவேத்தியம் பண்ணாத பால்ல சுவை மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், பாலுடைய சுவையை ஆண்டவன் உண்டு விடுகிறான் என்றுதான் அவர் மேடையில் அப்படிதான் சொல்லுவார் மதுரை சன்னிதானம். அதுபோல கொழுக்கட்டையினுடைய தன்மையை அவன் உண்டு விடுவான், அது வெளியே தெரியறதில்லை. இது குழந்தை கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடுவார்னு அப்பா சொன்னாரே, இப்ப கொழுக்கட்டைய பிள்ளையார் சாப்பிடலையே, அப்ப நாம கொடுத்தது தப்போ அப்படின்னு எழுதுகிறான் இந்த பையன். வா சாப்பிடுப்பா, ஒரு தடவை சொன்னான், 10 தடவை சொன்னான், 100 தடவை சொன்னான், 1000 தடவை சொன்னான். விநாயக பெருமானே சாப்பிடு, விநாயக பெருமானே சாப்பிடுன்னு 1008 தடவை சொன்னான். 1008 அர்ச்சனை மாதிரி 1008 தடவை சொன்னான் பாருங்க, அது அர்ச்சனை வாய்த்தது. இந்த பிள்ளையார் சாப்பிடுற வரைக்கும் விநாயக பெருமானே உண்ணும், விநாயக பெருமானே சாப்பிடு, விநாயக பெருமானே சாப்பிடுன்னு சொன்னார் பாருங்க, 1008 தடவை சொன்னான் சாப்பிடல. முட்டிக்குவேன், இந்த தூள்ல முட்டிக்குவேன், சாப்பிடுறியா இல்லையா அவங்களுக்கு இல்ல சாப்பிடு. போட்ட ஒரு முட்டு டமார்னு போட்டான் பாருங்க, சாப்பிடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10 சாப்பிட்டேன், வெறும் தமிழர் மிச்சம். இதை முன்னையே சாப்பிட்டு இருக்க விட்டாதான், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும்ல, காலையில 8 மணிக்கு வந்தா நான் 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணுமே, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கழிச்சு போனா வாத்தியார் அடிப்பார் அல்லவா, நீ ஏன் இவ்வளவு நாளை சாப்பிடல, எனக்கு கல்வி சொல்லி அப்படின்னு கேட்டுட்டான். ஒழுக்கத்தை சாப்பிட்டதோடு இல்லாம எனக்கு கல்வியும் சொல்லி கொடுத்துருந்தோம், வாடா நான் சொல்லித்தாரங்களா, நீ கல்வி சொல்லி கொடுத்த படித்து விட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். வரும்போதே இந்த டப்பாவை இப்படியே ஆட்டிக்கிட்டே வந்தான். அந்த அம்மா பார்த்தா பையன் கோயிலுக்கு போனா என்ன வள்ளியே பார்த்தா, அந்த பையன் அப்படியே ஆட்டிக்கிட்டே வர்றான்னா அது கொழுக்கட்டை இல்ல போல் இருக்கேன்னு நினைச்சேன். அந்த அம்மா கொண்டு போய் திறந்து பார்த்தா கொழுக்கட்டை இல்ல. ரெண்டா நம்பியாண்டார் நம்பி, இங்கடா கொழுக்கட்டை இல்ல சாப்பிட்டாருமா, அவளுக்கு கல்யாணம் 25 வருஷம் 30 வருஷம் ஆகுது, கொழுக்கட்டை செய்து கொடுத்தான்னா அது ஆடாது அசங்காது அப்படியே வீட்டுக்கு வந்துடும், சாப்பிட்டாருன்னு சொல்லுது. அந்த அம்மா நம்ப முடியல, எப்படிதான் சாப்பிட்டுருப்பாருன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. மறுநாள் வீட்டுக்கார் வந்தார், இத சொன்னார், அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்பியாண்டார் நம்பிய கூப்பிட்டு கேட்டார், சாப்பிட்டுதுப்பா, உங்க சாப்பிட மாட்டேன்னுட்டார், முடிவாக மீட்டார், 1008 தடவை சொன்னப்பா, அப்புறம் முட்டிக்குவேன்னு சொன்ன அப்புறம் தான் சாப்பிட்டார். சாப்பிட்டாரா, சாப்பிட்டாரும் கொண்டு தூக்கி அழைச்சு. இத சாப்பிட்டாரா, இத நாம கண்ணார பாக்கணுமே அப்படின்னு நினைச்சாரு இந்த குருக்கள். சரிடாப்பா, நான் இன்னைக்கும் வெளியே போகணும், இன்னைக்கும் நீ பூஜை பண்ணிட்டு பிள்ளையார குழுக்கத்தை சாப்பிச்சு. சரிப்பா. அதே மாதிரி குருக்கள் ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்தார், குழுக்கட்டை கொண்டு வச்சான் பையன் சாப்பிடல. ஆயிரத்தெட்டு தடவை சொன்னா, விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னார், சாப்பிடல. நேற்று சாப்பிட்ல முட்டிக்கு மறுபடியும் முதல் போய் முட்டிக்க போனா பாருங்க, சாப்பிட்ட சாப்பிட்டத குருக்கள் பாத்துக்க எப்படி இருந்திருக்கும். இத்தனை நாள் நாம செய்த பூசை சரியா, இவன் செய்த பூசை சரியா, சிவகோசரியார் நினைத்தார் இத்தனை ஆண்டு காலமாக நாம பூசை பண்ணமே அது செய்தது சரியா, இன்னைக்கு பன்றிக்கறியை கொண்டாந்து சாமி வாயில ஊட்டுகிறானே கண்ணப்பன் இது சரியா. சிவகோசரியாருடைய கனவுல போய் திருக்கண்ண காலத்தீசன் சொன்னானா, சிவகோசரியாரே அவன் எப்படி பூசை பண்றான் தெரியுமா கேளும் என்று சொன்னதாக பெரிய 11 திருமுறையில் இருக்கிறது. அந்த கண்ணப்பன் வாயிலே தண்ணி கொண்டு வருகிறான் தெரியுமா? ஆமா. அவன் டூத் பேஸ்ட் போட்ட பல்லு விளக்கணும், எதை போட்டது விளக்கணும், அவன் எப்ப பல்லு விளக்கினானோ என்னமோ யாருக்கு தெரியும். மாங்கறி தின்னதும் வாயில இருக்கும், பன்றிக்கறி தின்னதும் வாயில இருக்கும், அவன் பல்லு வளர்க்கினதே இல்லை, அந்த தண்ணியை தான் வாயில் எடுத்து வந்து கூறு துப்புறான் சாமியில. அப்படி துப்புறான் அல்லவா, அவன் பல்லு இருக்கு பாரு பல்லு, அது பல்லு வைரங்கள் வைடூரியங்கள் மரகதம் தெரியுமா? ஆமா. அவனுடைய தோல் வாய் என்று நீ எண்ணிவிடாதே, பொன் கரசத்துக்கு மேல் உயர்ந்தது அவனுடைய தோல் வாய். மீச அப்படி தொங்குது, அந்த மீச அப்படி துப்புறான் பாரு, துப்பும் போது இந்த மீசையில பட்டு அந்த சாமி மேல விழுது, அது தர்பயனும் இனியதுடா என்று சொன்னானாமே காலத்து ஈசன். அவன் பன்றிக்கறியை கொண்டாந்து என் வாயில ஊட்டினான், அது தேவர்களில் எனக்கு கொடுக்காத அமுதம் இருக்குப்பார், எனக்கு கொடுக்க அவனுக்கான தின்னான்கள் இல்லையா, அந்த அமுதம் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்குத்தான் பார்த்தேன் என்று சொன்னானாம். கண்ணப்பர் மரம் என்று ஒரு நூல்ல நமது 11 திருமுறையில இருக்கிறது அல்லவா. இந்த குழந்தை கொடுத்த கொடுக்கட்டையை சாப்பிட்டான், கல்வியும் படித்தான். அந்த அவர் படித்துட்டு 10 நூல்கள் எழுதி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி. அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான், உன்னை விரசு தமிழ் சோலை வியன் நாரையூர் முக்கம் அரசு மகள் அத்தி முகத்த அத்தி என்பது யானை, அத்தி என்பது யானை, யானை முகத்தான்னு நாம் இங்கே பொருள் பண்ணோம். யானை முகத்தான் அத்தி முகத்தான் என்னை நினைந்து அடிமை கொண்டு எல்லாம் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான், உன்னை விரசு தமிழ் சோலை வியன்னா அரையூர் முக்கள் அரசு மகள் அத்தி முகத்தான். இது இப்படி ஒரு 10 நூல் விநாயகப் பெருமானத்தையே படிச்சுட்டு அவர் செய்தார். அதுல ஒன்று விநாயகர் இரட்டை மடி மாலை என்று ஒரு நூல் 11 திருமுறையில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு 12 திருமுறைதான் நமக்கு உரியது இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க, இவ்வளவு நூல் என்னத்துக்குடா, ஏதேனும் ஒரு நூல் இருந்தா போறாதான்னு. சென்னையில அவனுக்கு ஒரு வீடு இருந்தா, 12 வீடு இருந்தா வேண்டாம்னு சொல்லிவிடுவானா? ஐயோ, என்னுடைய தாப்பனார் இன்னும் 2 வீடு வாங்கி வைக்காம போய்விட்டாரு அப்படின்னா எண்ணுவானே தவிர, பைத்தியக்காரன் என்னுடைய தகப்பன் 12 வீடு வாங்கி வச்சுட்டான் அப்படின்னா சொல்லுவான்? எவனும் சொல்ல மாட்டான். அது போலதான் நமது முன்னோர்கள் இத்தனை நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல விநாயகர் ரத்தமணி மாலை என்று ஒரு நூல், திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று ஒரு நூல், அற்புதமான நூல். ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த திருத்தொண்ட தொகைக்கு அடுத்த விளக்கம் இவர் எழுதி வைக்கிறார். அதிலிருந்து அடுத்த விளக்கம் தான் தெய்வ சேக்குதார பெருமான் எழுதி வைத்த பெரிய புராணம் அல்லவா? அதை தொகை என்பார்கள், இதை வகை என்பார்கள், பெரிய புராணத்தை விதி என்று சொல்வார்கள். நமக்கு கிடைக்குமா? எவ்வளவு பெரிய சொத்து! ஒருத்தர் தொகையா சொல்லிவிட்டு சென்றதை இல்லையா? எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு விரி என்று, அதுக்கு அடுத்தபடி ஒரு அடுத்த ஸ்டெப், ஒரு விரி எங்க இருக்கு? நம்பியாண்டார் நம்பி செய்து வைத்த திருத்தொண்ட திரு அந்தாதியிலே இருக்கு. அதிலிருந்து விரிவுதான் பெரிய புராணத்தில் பெரியார் சம்பந்தர் புராணம். பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். 3000 சில்லற பாட்டில் 1000 பாட்டுக்கு மேல் சம்பந்தருடைய வரலாறு வருகிறது இல்லையா? ஆமா, அப்படி ஒரு அற்புதமான நூலை செய்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஆக ஆளுடை பிள்ளையார் தந்தை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் உலாமாலை, ஆளுடை பிள்ளை கலம்பகம், ஆளுடை பிள்ளை திருத்தொகை, எத்தனை நூல் செய்திருக்காரு பார்த்தீங்களா? திருஞான சம்பந்தம் இருக்கு, எவ்வளவு பெருமை! நினைத்திருந்தாரே ஆனால் இத்தனை செய்திருப்பார். நாவுக்கரசருக்கு ஒன்றே ஒன்றுதான் செய்தார். அதனால நாவுக்கரசர் குறைந்து விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி இடம் உண்டு, அது முதலிடம். அதத்தான் தவம் முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வ சேக்குதார் பெருமான் கூட என்பதை நாம் எண்ணிக்கொள்ள. ஆக இப்படி விநாயகரிடமே படித்துவிட்டு இப்படி நூலை செய்துவிட்டு தினந்தோறும் இந்த பிள்ளையார் அவர் கொடுத்த அமுதத்தை உண்டு கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டான் ராஜராஜ சோழன். தன்னுடைய மனத்து குறை தீரணும். ராஜராஜ சோழனுக்கு என்ன குறை? சொத்து இல்லையா, மணிகள் இல்லையா, ஆடைகள் இல்லையா, சோத்துக்கு இல்லையா, என்ன குறை? தேவாரம் கிடைக்கவில்லை. நாடு பூரா தண்டோரா போட்டான், கிடைக்கல. ஏதோ சில பெரியவர்கள் சொன்னதும், தமிழ் புலவர்கள் சொன்னதும், குந்தவினாச்சியார் சொன்னதும் தான் அவருக்கு தெரிந்தது. சுருங்க சொல்ல போனா குந்தவினாச்சியார் தான் அவருக்கு தேவார திருப்பதியங்களை நன்றாக சொன்னவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அது ஒரு பாட்டு, குந்தவினாச்சியார் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே இந்த பாடுகள் எல்லாம் என்னுடைய கருத்துக்கு வந்ததுதான். சிலர் சொல்லி நான் கேட்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஒரு பாட்டு, ஆத்ம விசாரணை, நாவுக்கரசர் பாடிய ஆத்ம விசாரணை பாடல் அது. இப்ப நம்மள ஆத்ம விசாரணை செய்கிறோமா? இல்ல. தேவாரம் சொல்லுகிறது, தந்தை யார் இந்த பாடலை குந்தவினாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த கர்ண பரம்பரை செய்தியிலே வருகிறது. நான் முதல் நாளே சொன்னேன், கர்ண பரம்பரை செய்தினா என்ன? கர்ணம்னா காது, காது வழியே வந்த செய்திகள். இதுக்கு ஆதாரம் கிடையாது.